6.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை சவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
உதிக்கும் சூரியனைப் போல உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்று 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024. தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். இஸ்லாமியர்களுக்கு ரபியுனில் அவ்வல் 28ஆம் நாள் ஹிஜ்ரி 1446. வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்தையும் குரல் அழகாக சொல்லும் குரலுடன் விளக்கம் தருகின்றார் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமான மர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம்.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 12வது அதிகாரமான நடுவுநிலைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 3வது குறளினை பார்க்க இருக்கின்றோம். ஒரு சார்புபடாது நட்பு பகை இரண்டிடத்தும் ஒப்ப நிற்கும் நிலையே நடுவுநிலைமை எனப்படும். நடுவுநிலைமை தவறிச் செல்வம் சேர்ப்பது எளிதாய்த் தோன்றும். நன்மையே தருமாயினும் நடுவுநிலைமை நீங்குவதால் வரும் ஆக்கத்தை அப்பொழுதே கைவிடுதல் நல்லது. அதனால் வரும் தீமை பிறகுதான் வெளிப்படும். நன்றே தரினும் நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒளியவிடல். உடம்பிற்கு சத்துக்கள் தேவை. அவற்றை மாத்திரை மருந்து வழியாக உடம்பில் ஏற்றிக்கொள்ளலாமே. உணவாகத்தான் உண்ண வேண்டுமா? உண்மையில் உண்பதில்தான் இன்பம் உள்ளது. உண்மையான உடல்நலம் உணவு முறையால் தான் கிடைக்கும். அதுபோல் உழைப்பதில் தான் இன்பம் உள்ளதே தவிர அதன் பயனை வேறு ஏதோ ஒரு வழியில் அடைந்து விடுவதில் இல்லை. வாழ்க்கை என்பது உழைப்பால் அனுபவ அறிவை வளர்த்து முழுமையான அறிவினால் மனநிறைவு பெறும் அரங்கம். குறுக்கு வழியை கடைப்பிடிப்பதால் உண்மை உழைப்புக்கு இடமில்லை. அனுபவமும் உண்டாகாது, மனநிறைவும் உண்டாகாது. மகனை படிக்க வைக்க வேண்டும், மகள் திருமணத்தை முடிக்க வேண்டும், ஒரு வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். விறகு வெட்டுபவன் கோடாலி பிடிக்காமல் சம்பாதிக்க முடியுமா? நாற்று நடுபவன் 100 கட்டாவது நடாமல் சம்பாதிக்க முடியுமா? ஒவ்வொரு துறையிலும் ஏதாவதொரு வகையில் உழைத்துத்தான் சம்பாதிக்க வேண்டும். அதுவே நடுவுநிலைமை. ஆனால் இன்று நடுநிலைமை செத்துப்போய் வீதியில் நாறுகிறது. முறைகேடுகள் பெருகிவிட்டன. இப்படியே போனால் என்ன ஆகும்? எல்லோரும் முறைகேடு செய்யத் தொடங்கினால் எல்லோருமே பாதிக்கப்படுவர். எனவே நடுநிலைமை தவறி சம்பாதிக்க நினைக்கக்கூடாது. அந்த எண்ணம் தோன்றிய நொடியிலேயே அதை விட்டொழிக்க வேண்டும். யாருக்கு தெரியப் போகிறது? சம்பாதித்துக் கொள்வோம், பிறகு ஏதாவது தர்மம் செய்துவிட்டால் போகிறது என்று நினைத்தால் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று பொருள். ஏன்? அறிவும் அனுபவமும் மனநிறைவும் உழைப்பதால் தான் வரும். நன்றே தரணும் நடு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 12வது அதிகாரமான நடுவுநிலைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 3வது குறள்.
நன்றி ஐயா. நேர்களே, பழி வாங்குதல் பழி கொடுத்தல் இரண்டுமே இறைவன் விரும்பாத ஒன்று. உயிரை மதிப்பதே சிறப்பு என்பதை அழகாக புரிய வைக்க ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இன்றைய பொழுதும் இனிமையானதொரு பொழுதாய் அமைந்திட இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உயிர்ப்பலி கொடுத்தல் தொடர்பான விமர்சனங்கள் நிறைந்த ஒரு சிறிய கதையை இன்றைய சிந்தனைகளுக்காக உங்கள் செவிகளை சேர இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பண்டிகை வரப்போகிறது. அதற்கு பலி கொடுப்பதற்கு தான் இந்த ஆட்டை கூட்டிக்குச் செல்கிறேன் என்று ஒரு குயவன் ஜென் குருவிடம் சொன்னான். பலியா என்று குரு வியப்புடன் கேட்டார். ஆமாம் சாமி, தெய்வத்துக்கு திருவிழா. அன்றைக்கு பலி கொடுத்தால் விசேஷம். தெய்வம் மகிழ்ந்து வரம் கொடுக்கும். எல்லாம் சுபீட்சமாக இருக்கும் என்றான் அவன். அதை கேட்ட குரு எழுந்தார். அந்த குஜவனின் மண் பானையை எடுத்து ஓங்கி தரையில் அடித்தார். பானை துண்டு துண்டாக சிதறியது. குயவன் கோபத்துடன் துறவியை பார்த்தான். துறவி நிதானமாக கீழே குனிந்தார். சிதறிய ஓட்டாஞ்சில்லுகளை ஒன்று விடாமல் அடுக்கினார். குயவனிடம் நீட்டினார். என்ன இது என்றான் குயவன் கோபமாக. உனக்கு பிடிக்குமே அப்பா என்றார் குரு. என்ன உளறுகிறீர்கள்? நான் கஷ்டப்பட்டு செய்த பானையை உடைத்து விட்டு அது எனக்கு பிடிக்கும் என்று என்னிடமே நீட்டுகிறீர்களே. கேலியா, கிண்டலா, உங்களுக்கு பித்தா என்று ஆத்திரப்பட்டான் குயவன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்பா, உண்மையான அன்புடன் தான் செய்தேன் என்று குரு சிறிதும் பதட்டப்படாமல் சொன்னார். நான் செய்த அந்த பானையில் என் உழைப்பு முழுவதும் அடங்கியிருக்கிறதே, அதனை உடைக்க நான் உங்களை எப்படி சம்மதிப்பேன்? இது எனக்கு பிடிக்கும் என்று யார் உமக்கு சொன்னது என்று குயவன் குருவை கேட்டான். நல்லது, ஆண்டவன் படைத்த ஓர் உயிரை கதற கதற வெட்டி கொன்று பலியிடலாம் என்று உனக்கு யார் சொன்னது? இதை இறைவன் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு வரந்தருவான் என்று எப்படி நீ நம்புகிறாய்? எந்த தாய் தன் குழந்தை கதறுவதை கேட்டு சகிப்பாள்? எந்த தகப்பன் தன் குழந்தை கொல்லப்படுவதை விரும்புவான் என்று குருவிடமிருந்து அடுக்கடுக்காக கேள்விகள் பிறந்தன. குயவன் நிதானமாக ஆட்டின் கழுத்திலிருந்த கயிற்றை அவிழ்க்கத் தொடங்கினான். அன்பர்களே, எல்லா உயிரும் சமமானவை. எனவே உயிர்ப்பலியை நாங்கள் நிறுத்தி உயிரினுடைய புனிதத்தன்மையை மதிப்போம். நன்றி, வணக்கம்.
புலம்பெயர்ந்த தமிழ் பேசும் மக்கள் தம் குழந்தைகள் ஆங்கில மொழியில் கற்ற போதும் தாய்மொழியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு மொழி பற்றிய அறிவுதனை ஊட்டி வளர்ப்பதை பாராட்டாமல் இருக்க முடியாது. இதன் விளைவே இன்று தமிழ் மொழி பாடசாலைகளையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு சங்கநாதன் சார்பில் நன்றி உரித்தாகட்டும். இப்போது என்னோடு சங்கநாதத்தில் இணைய இருக்கின்றார் ஜெரித். வணக்கம் ஜெரித்.
வணக்கம் ஆஷா.
இன்றைய இளந்தளிர் தாரகைகளை பற்றி கூறுங்கள்.
நிச்சயமாக, நியூசிலாந்தில் வாழும் சிறுவர்களின் தமிழ் பற்றை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அதேபோன்று இச்சிறார்களின் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியே இந்த சிறுவர்களின் தமிழ் புலமைக்கு மிக்க உறுதுணையாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இன்று இளந்தளிரை முதலில் அலங்கரிக்க வருபவர் நவராத்திரி பற்றிய சிறு தகவல்களுடன் திரு சுகந்தன் மற்றும் அனுஷ்யா தம்பதியின் செல்வ புதல்வியான செல்வி ஜதுர்சனா சுகந்தன் அவர்கள்.
நவராத்திரி பேச்சு. அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜதர்ஷனா. நான் இன்று உலகெங்கும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவான நவராத்திரியின் மகிமை பற்றி பேசப்போகிறேன். நவராத்திரி என்பது இந்துக்களுக்கு மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும். நவ என்றால் 9 என்று பொருள். நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மகிஷாசுரன் என்ற அசுரனுடன் ஆதிபராசக்தி 9 நாட்கள் போர் செய்து 10வது நாளில் வெற்றி பெற்றார். போர் புரிந்த 9 நாட்களை நவராத்திரி என்றும் 10வது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம். 9 நாட்களும் பராசக்தியின் 9 விதமான அம்சங்கள் கொண்ட 9 தேவியரை வழிபடும் பண்டிகைதான் நவராத்திரி. பெண்மைக்கு முக்கியத்துவம் தந்து தீமையை அழிக்கும் வலிமை கொண்ட பெண் சக்தி என்று உலகத்தாரை உணர வைத்த மகாசக்தி பொருந்திய பெண் தெய்வத்தின் யுத்த வரலாறு தான் இந்த நவராத்திரி விழாவின் அடிப்படை. முப்பெரும் தேவியரான துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதியை வழிபடும் விழா நவராத்திரி. இதில் 9 நாட்களை 3 பிரித்து முதல் 3 நாட்கள் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுவர். நவராத்திரியை கொளுத்திருநாள் என்றும் கூறலாம். நவராத்திரியில் வீட்டில் கொழுப்பொம்மைகள் வைத்து அலங்கரித்து தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்வர். அத்துடன் நவராத்திரி தினங்களில் விரதமிருந்து அம்மனை வழிபடுவது வழக்கம். தினமும் ஒரு அம்பிகையின் அவதாரத்தை வழிபடுதல் வழக்கமாக உள்ளது. நவராத்திரி தினங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களால் நெய்வேத்தியம் செய்து அதனை அம்பாளுக்கு படைத்து அதனை அருகில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உண்டு மகிழ்வர். இக்காலத்தில் பிரசாதமாக வழங்கக்கூடிய தானியங்கள் யாவும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்து உடலை வலுப்படுத்தக்கூடியவை. 9 நாள் போர் செய்து 10வது நாள் தேவி வெற்றி பெற்றதால் விஜயதசமி உருவானது. இந்த 9 நாள் நவராத்திரியை வட மாநிலங்களில் துர்கா பூஜை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள். கல்வி, செல்வம், வீரம் முதலியன ஓங்கி வாழ்வு சிறப்பாக வேண்டும் என்பதையே நவராத்திரி உணர்த்துகிறது. தீமையை அழித்து தர்மமே என்றும் வெல்லும் என்பதை நவராத்திரி உணர்த்துகிறது. நவராத்திரியை வெறும் ஆன்மீகமாக மட்டும் பார்க்காமல் அறிவியல் ரீதியாகவும் பார்த்து பாரம்பரியத்தை காத்து எதிர்கால தலைமுறையினருக்கு கொடுத்து சேர்ப்பது நமது கடமையாகும் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
அதனைத் தொடர்ந்து இளந்தளிரை அலங்கரிக்க வருபவர் இங்கு நடைபெறும் தமிழ் விழாக்களிலும் பேச்சு போட்டிகளிலும் கலந்து கொள்பவரும் தாய் தமிழ் ஆர்வமுள்ளவரும் ஒக்லாந்து தமிழ் பூங்கா பாடசாலை மாணவியும் திரு கௌரி சங்கர் மற்றும் திவிஷா தம்பதியின் செல்வ புதல்வியுமான செல்வி சண்விகா கௌரி சங்கர் நட்பு பற்றிய சிற்றுரை ஒன்றை எமக்காக தருகிறார்.
சங்கநாதம் வானொலி நேர்களுக்கு எனது வணக்கம். உன் நண்பர்கள் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கின்றேன் என்று சொல்வார்கள். ஆம், தன் கருத்துக்கு, கொள்கைக்கு, சிந்தனைக்கு, செயல்களுக்கு ஒத்து போவோருடன் மட்டுமே இணைவான் மனிதன். மனிதன் ஒரு சமூக விலங்கு. மனிதன் சமூகத்தோடு கூடி வாழும் போது சிலருடன் நட்பு கொள்கிறான். அந்த நட்பை மகிழ்ச்சிக்காக நட்பு, பயன் கருதும் நட்பு, அறம் சான்ற நட்பு என்று மூன்று விதமாக பிரிக்கின்றார் கிரேக்கத்து அரிஸ்டோட்டல். இவற்றில் அறம் சான்ற நட்பையே வள்ளுவரும் அரிஸ்டோட்டலும் சிறந்ததென சொல்கின்றனர். அதனையே சண்விகா கௌரி சங்கர் ஆகிய நானும் பேச வந்துள்ளேன். நட்பு எனப்படுவது யாதெனில் இன்பத்தில் மட்டும் கூட இருப்பதில்லை, துன்பத்தை நீக்கும் வரையிலும் துணையாக இருப்பது. இதனையே பொய்யாமொழி புலவன் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே உடுக்கண் களைவதாம் நட்பு என்றான். நல்ல நட்பு என்பது வாழும் காலத்தில் சேர்ந்தும் தாழும் காலத்தில் விலகுவதும் இல்லை. துவண்டு விடாது தோள் கொடுத்து துணிவையும் நம்பிக்கையையும் அதனுடன் தொடுத்து சரி தவறை தட்டி கேட்கும் தன்னலமற்ற உறவுதான் நட்பு. மலர்களின் எண்ணிக்கை கொண்டு தோட்டத்தின் அழகை அறியலாம். நட்பின் எண்ணிக்கை கொண்டு வாழ்க்கையின் அழகை அறியலாம் என்றான் ஓர் கவிஞர். அதற்காக வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் நண்பர் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று அர்த்தமில்லை. எத்தனை நண்பர்கள் உடன் உள்ளனர் என்பதல்ல, எப்படியான நண்பர்களுடன் நாம் உள்ளோம் என்பதுதான் அவசியம். நம்முடைய பெற்றோர், சகோதரங்கள், குழந்தைகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். நல்ல நண்பர்களை நன்றாக ஆராய்ந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை வான்புகள் கொண்ட வள்ளுவன் உறுதியாக கூறியுள்ளார். நாடாத நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. நீ தன்னம்பிக்கை இழக்கும் போது உன்மீது நம்பிக்கை வைப்பவனே உண்மையான நண்பன். அருகிலிருந்து அளவலாவி அன்பு பரிமாறுவது மட்டுமல்ல நல்ல நட்பு. அவனியில் எங்கிருந்தாலும் அவதியுறும் நேரத்தில் ஆம்புலன்ஸாக வருவதே நல்ல நட்பு. தோழனின் தோள்களும் என்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி என்கிறது ஓர் அழகான கவிதை. இவ்வாறு அடுக்கவோ கோக்கவோ என்ற துரியோதனன் கர்ணனை வாழ்நாள் அடிமையாக்கிய இடம் தொடங்கி இன்று வரை சாகா வரம் பெற்று சகலதையும் இயக்கும் ஓர் அச்சாணி நட்புத்தான். வாழும் வரை வாழ்க்கை, சிரிக்கும் வரை கண்ணீர், வெல்லும் வரை தோல்வி, உதிரும் வரை பூக்கள், விடியும் வரை நிலவு, மரணம் வரை நட்பு. நட்பு என்கின்ற நட்பூ அனைவர் மனதிலும் பூத்து குலுங்கட்டும் என்று கூறி எனது பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 Dominion Road, Palmoral, Atlanta. Mortgage Masters Limited.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சமூக அறிவித்தது.
முதல் பெண் மாவீரர் இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி அவர்களின் 37ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் நிகழ்வு. தமிழீழ வீர வரலாற்று பெண் விடுதலைக்கு வித்திட்டு தன் விதையை தானே எழுதும் பெருமைக்குரியவர் ஆனார். புதுமை பெண்ணாக மட்டுமல்ல, புரட்சி பெண்ணாகவும் அவதாரம் எடுத்தார் எமது மாவீரர் இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி. தாய் நிலம் விடியும் எனும் கனவோடு தன்னை ஆகுதியாக்கிய எமது மாவீரர் இரண்டாம் லெப்டினன்ட் மாலதிக்கு சுடர் ஏற்றி மலர் வணக்கம் செய்ய வருமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். காலம் ஞாயிறு 13ஆம் தேதி அக்டோபர் மாதம், நேரம் மாலை 6:30. வீர வணக்க நிகழ்வு நடைபெறும் இடம் மவுண்ட் ரோஸ்கில் வார் மெமோரியல் ஹால், 13 மே ரோட், மவுண்ட் ரோஸ்கில், ஓக்லண்ட். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி.
சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா. ஜோர்ஜ் அருளானந்தத்தின் மண்ணும் மனிதர்களும். காலம் சனிக்கிழமை 12ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2024. நேரம் மாலை 3 முதல். தலைமை திரு ஷன் மாஸ்டர். இடம் ஃபிக்லிங் கன்வென்ஷன் சென்டர், 546 மவுண்ட் ஆல்பர்ட் ரோட், 3 கிங்ஸ், ஓக்லண்ட். மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.
இம்மாதம் தமிழர்களுக்கு மிக முக்கியமான மாதமாக இருக்கின்றது என்பதை நாம் நிகழ்ச்சியில் அங்கங்கே பேசிக்கொண்டோம் அல்லவா ஜெரீத். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நமது ஆஸ்தான புலவர் இளம்புரை பாலச்சந்திரன் அவர்கள் நவராத்திரியை பற்றி பகிர்ந்து கொள்ள வருகின்றார்.
சங்கநாத நேயர்களுக்கு அன்பு கனிந்த வணக்கம். நவராத்திரி தினத்தின் முதல் 3 தினங்கள் துர்க்கைக்கு உரியன. அதனை முன்னிட்டு எனது கட்டுரை துர்க்கை என்னும் தலைப்பில் அமைகிறது. துர்க்கை இவ்வுலகத்தின் மூல சக்தியாம். ஆதிபராசக்தியின் ஓர் அருட்தோற்றமே துர்க்கையின் வடிவம். மனித வாழ்க்கைக்கு வீரம், செல்வம், கல்வி ஆகிய 3 இன்றியமையாதன. இவற்றுள் 1 குறைந்தாலும் மனித வாழ்க்கைக்கு அது குறைவாகவே இருக்கும். வீரம், செல்வம், கல்வி ஆகிய 3 முழு வளர்ச்சியே மனிதன் ஒருவனின் ஆளுமை வளர்ச்சியாகும். இவ்வளர்ச்சி இறை சிந்தனையுடனும் தூய்மையாகவும் மனிதனில் ஏற்பட வேண்டும் என்று கொள்வது சைவ சமய நெறி. எனவேதான் வீரம், செல்வம், கல்வி ஆகிய 3 தெய்வங்களோடு இணைத்து அவைகளை வேண்டி திருவருட்கடாட்சம் பெற்று 3 அடையப்பெற சைவ சமய நெறி வழிகாட்டுகிறது. இந்த வகையில் நவராத்திரி கால வழிபாடு அமைகிறது. துர்க்கை வீரத்திற்கு அதிபதியான தெய்வம். துர்க்கையை முதல் 3 நாட்களிலும் வழிபட்டு வீர பலம் பெறுகிறோம். வீரம் என்றால் வெறும் உடல் வலிமையை மட்டும் கருதுவது அல்ல, உள்ள வலிமையையும் அடக்குகின்றது. போர்க்களத்தில் பகவர்களை வென்று வெற்றி வாகை சூழ்வதுதான் வீரம் என்று கொள்ளும் நிலைப்பாடுதான் மேலோங்கி நிற்கிறது. உண்மையிலே மக்களின் பகவர்கள் யாவர், அவர்களை அல்லற்படுத்துபவை யாவை? சிந்தித்து பார்த்தால் மனிதர்களின் மனதை மாசுபடுத்துகின்ற அகங்கார மமகாரங்கள், செருக்கு, பேராசை, கோபம், பொறாமை முதலிய அசுர குணங்களே அவர்களின் எதிரிகள். அவை மனிதர்களின் மேலாதிக்கம் செலுத்துகின்றன. எதிர்க்க துணிவும் திராணியும் அற்றவர்களாக வாழ்நாட்களை கழித்து வருகின்றனர். துணிவும் தைரியமும் அற்று கோழைகளாகிவிட்டனர். இந்த நிலையில்தான் மனிதர்களுக்கு வீரம் வேண்டும். வீரம் தருவது துணிவும் தைரியமும். பழிபாவங்களை விலக்குவதற்கு வீரம் வேண்டும். அவற்றை எதிர்ப்பதற்கு வீரம் வேண்டும். உண்மையிலே மாபெரும் வீரம் வேண்டும். அத்தகைய வீரம் துணிவு தைரியம் உறுதி வல்லபம் ஆற்றல் மனிதர்களிடம் இல்லாமையினால்தான் உலகில் பழிபாவங்கள் பெருகியுள்ளன. எனவே துர்க்கையை வணங்கி வழிபாடு செய்வதால் மனித மனங்களை பீடித்துள்ள அசுரத்தன்மைகளையும் விலங்கு இயல்புகளையும் மூர்க்க முனைப்புகளையும் வெல்லும் வீர சக்தியை பெற முடிகிறது. துர்க்கையின் அருளால் பெறப்படுகின்ற வீரம் உலகில் பழிபாவங்களை அடக்க உதவும். வீரம் ஆத்மீக பலமாகும் போதுதான் உலகிலே சாந்தி மலரும். அப்போதுதான் மக்கள் வாழ்வும் வளம் பெறுகிறது. துணிவழுக்க மண்ணுண்டு, தோல் வழுக்க சாம்பருண்டு, மணி வழுக்க சாணையுண்டு, மனம் வழுக்க வழியில்லை என்று கூறிய பாரதியார், மனம் வழுக்க தூய்மை பெற மார்க்கம் கேட்டு அம்பிகைக்கு விண்ணப்பிக்கிறார். மனித மனத்தை பீடித்துள்ள மாசுகளை அகற்றி மனதை தூய்மைப்படுத்த அம்பிகையின் அருள் வேண்டும் என்று மகாகவி. என்னுடைய அசையாத நம்பிக்கை, நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையின் சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று அவர் கூறுகின்றார். அவர் வழியை நாங்களும் பின்பற்றுவோம். வணக்கம் நேர்களே. இளம்பிறை பாலச்சந்திரன்.
ஆஷா, இம்மாதம் தமிழர்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க மாதமாகும். அந்த சிறப்பினை பிரதிபலிக்கும் ஒரு பாடல் ஒன்றை கொடுப்போமா?
இசை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது ஜெரித், கேட்கலாமே.
நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி, அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, நெஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி, கவிஞர் நெஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி, கலைஞர் எல்லாம் அரங்கத்திலே சேருவதோ ராத்திரி, கலைஞர் எல்லாம் அரங்கத்திலே சேருவதோ ராத்திரி, நாள் முடிந்து தொடங்கும் இடம் நடுராத்திரி, இளநங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி, நாள் முடிந்து தொடங்கும் இடம் நடுராத்திரி, இளநங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி,
அக்டோபர் முதலாம் தேதி சிறுவர்கள் தினம் மற்றும் முதியோர் தினம் உலகளாவிய நாடுகளில் ஆங்காங்கே கொண்டாடப்பட்டு வருவது நாம் அறிந்த விடயம். ஆனால் எனக்கு இப்போது நினைவு வந்தது, நீங்களும் ஏதோ ஒரு ஆக்கம் வைத்திருப்பதாக சொன்னீர்கள் சிறுவர் தினத்தையொட்டி. அதனை இப்போது நாம் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும்.
ஆமாம் ஆஷா, மகத்துவம் மிக்கதோர் சிறுவர்கள் சமுதாயத்தினை உருவாக்கும் எனும் ஆக்கமையாது. கடந்த 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் சர்வதேச சிறு தினம் கொண்டாடப்பட்டது. உலகளாவிய ரீதியில் சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கிலும் அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்குடனும் அவர்களுக்கென்று ஒரு தினமும் வகுக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றது. அதுதான் சர்வதேச சிறுவர் தினமாகிய அக்டோபர் 1ஆம் தேதி ஆகும். அந்த வகையில் 1954ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட வேண்டியதன் அவசியத்தை ஐநா வலியுறுத்தியது. 18 வயதிற்கு குறைந்த சகலரும் சிறுவர்கள் என ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி சர்வதேச ரீதியில் அமுலுக்கு கொண்டுவரப்பட்ட சிறுவர் உரிமை பிரகடனத்தில் 1991ஆம் ஆண்டு இலங்கையும் கைச்சாத்துள்ளது. உலகில் வாழ்கின்ற மக்களில் 1/3 பகுதியினர் சிறுவர்களாக காணப்படுகின்றனர் என கூறப்படுகின்றது. சிறுவர்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்களது கருத்துக்களுக்கு செவிசாய்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலேயே சிறுவர் தினம் சர்வதேச ரீதியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிறுவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதில் சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டங்களின் பங்கினை மறுப்பதற்கில்லை. சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்குடன் 2008ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. சிறுவர்கள் ஒரு நாட்டினதும் ஒரு சமுதாயத்தினதும் அச்சாணி என்பதும் நாம் அறிந்த விடயம். ஒரு சமூகத்தினது தூண்களாகவும் ஒரு நாட்டினது முதுகெலும்பாகவும் செயற்பட இருப்பவர்களும் இவர்களேதான். இவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார்களாயின் அந்த சமூகம் அந்த நாடு தலைநிமிர்ந்து நிற்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சிறு பராயம் என்பது ஒரு இனிமையான பெரியோர்களாகிய நாம் அனைவரும் கடந்து வந்த பருவமாகும். இதில் மகிழ்ச்சி அடையாத மற்றும் நமது கடந்த கால சிறு பராயத்தினை நினைத்து இனிமையாக அசை போடாத எவரும் இருக்க மாட்டார்கள். எதிர்கால உலகின் தலைவர்களாகவும் இந்த உலகை காப்பதற்கு தயாராகும் பாதுகாவலர்களாகவும் இருப்பவர்கள் சிறுவர்களாகும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து எனும் வாழ்க்கிற்கமைய சிறு வயதிலேயே சிறுவர்கள் வாழும் சூழல் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகிறது. உலகில் உள்ள அனைத்து சிறுவர்களுக்கும் உள்ள அடிப்படை உரிமைகள் சர்வதேச சிறுவர் தினமாகிய அக்டோபர் 1ஆம் தேதியே நினைவு கூறப்படுகின்றன. சர்வதேச ரீதியில் சிறுவர்களுக்குரிய உரிமைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளவை பின்வருமாறு அமைகின்றன. வாழ்வதற்கும் முன்னேறுவதற்குமான உரிமை, பிறப்பின் போது பெயரொன்றையும் இன அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ளும் உரிமை, பெற்றோரை தெரிந்து கொள்வதற்கும் அவர்களது பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்குமான உரிமை, பெற்றோரிடமிருந்து தம்மை தனிப்படுத்தப்படாமல் இருப்பதற்கான உரிமை, கருத்தை வெளிப்படுத்தும் உரிமை, சிந்திப்பதற்கும் மனச்சாட்சிப்படி நடப்பதற்கும் சமயம் ஒன்றை பின்பற்றுவதற்குமான உரிமை, சமூக உரிமை, தனியுரிமை, சுகாதார வசதிகள் பெறும் உரிமை, போதிய கல்வியை பெறும் உரிமை, பொருளாதார சுரண்டல்களிலிருந்து பாதுகாக்கும் உரிமை, பாலியல் வல்லுறவுகளிலிருந்து பாதுகாக்கும் உரிமை, சித்திரவதை குரூரமான நடத்தல் போன்ற தண்டனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளும் உரிமை, சாதாரண வழக்கு விசாரணைகளுக்குள்ள உரிமை, சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பிற்குமான உரிமை, இவ்வாறு பல்வேறு உரிமைகள் சிறுவர் உரிமை தொடர்பில் பட்டியலிடப்பட்டுள்ளன. சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அவர்களை நல்வழிப்படுத்த உள்நாட்டு சர்வதேச ரீதியாக பல நிறுவனங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று சிறுவர்கள் தொடர்பான சட்ட ஒழுங்குகளை ஒவ்வொரு நாடும் கொண்டிருப்பது போன்று சர்வதேச ரீதியாக பல நிறுவனங்கள் சிறுவர்களின் நலன்களை பாதுகாப்பது தொடர்பில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன.
சிறுவர் தினத்தை பற்றி அழகாக சொன்னீர்கள் ஜெரித், மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி. விதையோ வினையோ, விதைத்தவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு என கூறிக்கொண்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புதசிங்கம் அவர்கள் மற்றும் ஜெரித்துடன் விடைபெறுவது என்றும் உங்கள் நான் ஆஷா. நன்றி, வணக்கம். Thank you.